இங்கே நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாறே என்பதாக அமைத்து திருவடியினுடைய சிறப்பு அற்புத சிறப்பு. அந்த திருவடியை துணை இன்ப நிலையில இருந்து அருள் செய்த திருப்பதிகம் அந்த திருப்பதிகம். திருநல்லூரிலே அனுபவித்த பேரு நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் என்பதாக சொல்லி அனுபவித்த அந்த அனுபவம் இங்கே கைலாய காட்சி என்பதாக அமைக்கின்ற பொழுது அன்றேன் அவர் திருப்பாதம் என்பதாக அமைத்து கண்டறியாதன கண்டேன். ஏன் இதுவரையிலும் பார்க்காத திருவடியா அந்த திருவடி? ஈசன் எந்த இணையடி நீழலேன்னு சொன்னார, நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் என்பதாக சொன்னார, இத்துணை நிலையிலே இருந்து அருள் செய்த நாவுக்கரச பெருமான் கைலாயத்திலே வந்து கைலாய அனுபவத்திலே அமைத்து கொடுக்கின்ற பொழுது கண்டே நவர் திருப்பாதம்னு புதுசா என்னவோ பாக்குற மாதிரில சொல்றாரு. என்ன அவருக்கு என்ன பழகப்படாத திருவடியா அது? என்னவோ இன்னைக்கு வந்து புடிச்சுக்கிட்ட மாதிரி கண்டே நவர் திருப்பாதம் நான் கண்டறியாதன கண்டேன்பா அப்படின்னு சொல்றாரு நாவுக்கரச பெருமான். இது எந்த வகையிலே இதை எடுத்துக்கொள்ளும்? இதுதான் கைலாய காட்சியினுடைய தனித்தன்மை. கைலாய காட்சியினுடைய தனித்தன்மையை இந்த பதிகம் வெளிப்படுத்துகின்றது என்பதை காட்டுவதனால்தான் அதிலே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அது கைலாய காட்சி என்பது நிச்சயமாக மற்ற நிலையிலே இருந்து இது வேறுபட்டது என்பதை காட்டுவதற்காக அமைந்ததே தவிர கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்கின்ற அனுபவ வேறுபாடு இங்கே தோன்றுகிறது. இதுவரையிலும் நாவுக்கரச பெருமான் ஏதோ அவர் திருவடியை பார்க்கல, இப்போ வந்து பார்த்தாரு என்கின்ற அமைப்பிலே இதை கண்டேன் அவர் திருப்பாதம் என்பதை பொருள் கொள்ளாமல் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்கின்ற அந்த நிலை, அந்த பேரு, அந்த அனுபவம், அந்த கைலாயத்திலே அவருக்கு எந்த வகையிலே அமைந்தது என்பதை ஒரு இரண்டு அருளாளர்களுடைய சிந்தனையை அடிப்படையாக வைத்து அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று திருமூலத்தேவ நாயனார், இரண்டாவது அற்புத திருவை கண்ட காரைக்காலமையன். இந்த இருவரும் தான் இந்த திருவடி என்று சொல்லக்கூடிய திருவடியினுடைய தன்மையையும் அற்புத திரு என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய கைலாய தரிசனத்தையும் இந்த உலகிற்கு எடுத்துக் கொடுத்த அற்புதமான அருளாளர்கள் கொடையாளர்கள். முதல் நிலையிலே திருமந்திரத்திலே பல இடங்களிலே திருவடி பேசப்படுகின்றது. திருவடி என்பதாக சொல்லி எடுக்க போனால் திருமந்திரத்திலே ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை என்பதாக எடுத்த இடம் முதல் அந்த திருவடியினுடைய சிறப்பான இடம். அந்த திருப்பாடல் நாம் அந்த மந்திரத்தை கொண்டு இதை தொடங்கும்.
பக்கம் திருமந்திரம் 16 பக்கம் 95வது மந்திரம்.
எல்லாரும் திருக்கரத்திலேயும் எல்லா புஸ்தகமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது.
ஆரறிவார் எங்கள் அண்ணல் பேருமையே,
ஆரறிவார் எங்கள் அண்ணல் பேருமையே,
ஆரறிவார் இந்த அகலமும்
ஒன்று என்பதுதான் சிவபர தத்துவத்தினுடைய தனி சிறப்பு, தனி நிலை. அந்த சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவத்தினுடைய தன்மையை அற்புதமாக அந்த மந்திரத்தை தொடங்குகின்ற பொழுதே ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை என்பதாக அண்ணல் என்பதாக எடுத்த நிலை. இங்கே நம்முடைய சேக்கிழார் பெருமான் அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே என்பதாக சொல்லி அண்ணல் என்பதாகிய அந்த வாக்கு திருமூலருடைய திருமந்திரத்தினுடைய திருவாக்கு. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை என்பதாக அமைத்து பேரறியாத பெரும் சுடர், அதுதான் அந்த பெரும் சுடர் என்பதுதான் அந்த சிவபர தத்துவத்தினுடைய அந்த சிறப்பான நிலை. அதனுடைய சுரூப இலக்கணத்தை சொல்ல வருகின்ற நம்முடைய திருமூல தேவநாயனார், சொரூப இலக்கணம் பெருமாளுடைய சொரூப இலக்கணம் எது என்பதாக சொன்னால் அது பேரறியாத பெரும் சுடர். அது ஆக பேரறியாத பெரும் சுடர் ஒன்று அதின் வேறறியாமை விளம்புகின்றேனே என்பதை தன் அடக்கமாக அமைத்து அருளி செய்ததுதான் அந்த திருமந்திரம். அதிலே முதல் தந்திரத்திலே உபதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே திருவடியை பற்றி மிக அற்புதமாக அமைத்துக் கொடுக்கின்ற மந்திரம், திருவடியே சிவமாவது தேரில், திருவடியே சிவலோகம் சிந்திக்கில், திருவடியே சிவலோகம் சிந்திக்கில். இது மிக அற்புதமான ஒரு ஒரு வரி, மந்திரத்தினுடைய வரி. திருவடியே செல்கதியது செப்பில், திருவடியே தஞ்சம் உள்தெளிவார்க்கே. இதுதான் அந்த திருவடியினுடைய இலக்கணத்தை இவ்வளவு அற்புதமாக ஆழமாக எடுத்துக் கொடுக்கிறார் நம்முடைய திருமூல தேவநாயனார். திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் என்பதாக அமைத்த அந்த வரிதான் சிந்திப்பு அரியன. திருவையாற்றில் அமைந்த அனுபவம் பாருங்க, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை எடுத்து திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் என்பதாக அமைத்த அந்த திருவடியே சிவலோகமாக காட்சி கொடுத்ததுதான் திருவையாறு. அந்த திருவடியினுடைய தரிசனம்தான் கைலாய காட்சி. அதை மிக அற்புதமாக அந்த ஐயாற்று அடித்தளத்தினுடைய சிறப்பாக அமைத்ததுதான் அந்த பதியத்தினுடைய சிறப்பு. சிந்திப்பரியன் நூல் பிடிச்ச மாதிரி வரணும் ஒன்னு ஒன்னும். இது இந்த வகுப்பு நிச்சயமா எந்த அளவிற்கு நான் இதை உங்களிடத்திலே புரிய வைப்பது என்பதாக தெரியல. அந்த ஒரு முறையிலே வருகின்ற அந்த வகையிலே சொல்லி வருகின்றன தவிர, இது ஒரு ஆழமான ஒரு பகுதியாக இருக்கின்ற ஒரு பட்சத்திலே அம்மையார் அவர்களுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆக கைலாய காட்சி சாதாரண காட்சி கிடையாது.
தொண்ணூத்தேழு
சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சென்றே, சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சென்றே, பொழிவன முத்தி கொடுப்பன
மணி நிறம்
ஒப்பன பொன்னிறம்
அடித்தளம். பதியம் பத்து பாடல் அப்படின்னு இல்லாம இதுக்கு மட்டும் அடித்தளத்துக்கு ஃபவுண்டேஷன் 20 போட்டார் நினைக்கிறேன். அடித்தளமே அடித்தளமே என்பதாக சொன்ன அந்த நிலை, கைலாய அனுபவத்தினுடைய அந்த அற்புதமான காட்சி, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், அது எது என்பதாக சொன்னால் ஐயாரன் அடித்தளம் என்பதாக அந்த அனுபவம் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு பாடலில் ஒவ்வொரு தன்மையிலேயும் அந்த அந்த அனுபவம் வெளிப்படுகின்ற பாங்கு, அந்த ஒவ்வொரு உயிரும் அதன் சார்பிலே இருந்து அனுபவிக்கின்ற ஒரு நிலைதான் இந்த திருப்பாடல். அந்த வகையிலே திருவடியே சிவமாவது தேரில் திருமல நாயனார், திருவடியே சிவலோகம் சிந்திக்கில், திருவடியே செல்கதியது செப்பில், திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே என்பதாக அமைத்து அந்த உபதேச காண்டத்திலே மிக அற்புதமாக அதை அமைக்கின்றார். நாவுக்கரச பெருமானுக்கு கிடைத்த அந்த அனுபவம், அந்த இணையடி நீடலே என்பதாக சொன்ன அந்த அனுபவத்தை அனுபவித்தவர் தான். நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் என்ற அந்த திருவடி அனுபவத்தை, திருவடியை அனுபவித்தவர் தான். இந்த இடத்திலே அவர் அனுபவித்த அந்த காட்சி, அந்த அனுபவம் என்பது கண்டேன் அவர் திருப்பாதம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, அந்த பாதம் என்கின்ற அனுபவ நிலை நாவுக்கரச பெருமானுடைய அந்த நிலை என்ன என்பதாக சொன்னால், நாவுக்கரச பெருமானுடைய நிலை துறவு நிலை. துறவு என்பதிலே நின்ற பெருமையை உடையவர் நாவுக்கரச பெருமான். நாவுக்கரச பெருமானுடைய வாழ்வு துறவு என்று சொல்லக்கூடிய அந்த துறவரத்தை மேற்கொண்ட வாழ்வு அந்த வாழ்வு. துறவரம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த துறவரம் என்பது அறத்தின் நிலையிலே நின்று செயல்படுவது இந்த துறவரம். அறம் என்பது மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று மெய்மை, வாய்மை, உண்மை. இது மூன்றும் தான் இந்த அறத்தினுடைய செயல்பாடு. இது கொஞ்சம் கடினமான ஒரு பகுதி. என் சித்தாந்தம் என்பதாக சொல்லி வந்துவிட்டால் கடினமாகத்தான் போகும். அறம் என்பதை மூன்றாக அமைத்துக் கொண்டு, இந்த அறம் என்பதாக சொல்லுகின்ற போது மெய்மை, வாய்மை, உண்மை என்பதிலே நிற்பதுதான் இந்த அறம் என்பது. துறவு என்பது அறநிலையிலே நிற்பதுதான் துறவு, ஆனால் அறத்தை செயல்பாட்டு நிலையிலே கொண்டு வருவது இல்லறம். அறம் என்பது இதுதான் அறம் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வது துறவு, ஆனால் அந்த துறவு நிலையிலே இருந்து ஒரு படி மேலே போவது இல்லறம். ஏன் என்பதாக சொன்னால், இது அறம் இதுதான் என்பதாக தெரிந்த நிலைதானே தவிர, அறம் இது என்பதை செயற்படுத்தக்கூடியது இல்லறம். துறவு நிலையில இருக்கிற ஒருத்தர் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுனா எங்க போவார்? அப்பர் பெருமாண்ட போய் நின்று பாருங்க, பெருமாண்ட தான் போய் நிப்பாரு. அவர் மேலையே போய் நிக்கின்ற போது தொண்டை தொழிலாக்கிய காசு என்பதாக சொல்லுவார். தொண்டைதான் அங்க அத்தனை பேருக்கும் பெருமான் அமைத்த நிலை. ஆக துறவு என்கின்ற நிலை அறத்தின் அடிப்படையிலே நின்ற நிலை, ஆனால் அறத்தை செயல்பாட்டு நிலைக்கு கொண்டு வருகின்ற நிலைதான் இல்லறம் என்று சொல்லக்கூடிய நிலை. அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பதாக அமைத்து இந்த இல்வாழ்க்கையினுடைய தத்துவத்தை மிக அற்புதமாக அமைத்துக் கொடுக்கிறது சைவ சித்தாந்தம். இல்வாழ்க்கை என்பதாக சொல்லுகின்ற போது, ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்ற வாழ்க்கை இல்வாழ்க்கையான நிச்சயமாக இல்லை என்பதாக கிராஸ் போட்டணும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருவரும் இருக்கின்றார்கள், இந்த வாழ்க்கை இல்வாழ்க்கையான அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஆணும் பெண்ணுமாக இருப்பது இல்வாழ்க்கை அல்ல, அம்மையும் அப்பனுமாக இருப்பதுதான் இல்வாழ்க்கை. இதுதான் சைவ சித்தாந்தம் காட்டுகிறது. இது ஒருபடி மேலே நின்று அமைப்பது. துறவரம் என்பதை துறவர நிலையிலே இருந்து காட்டிய ஒரு நிலையை செயற்பாட்டு நிலைக்கு கொண்டு வருகின்ற நிலை, அம்மையும் அப்பனும் ஆகிய நிலை. இது இரண்டாகிய மூர்த்தம். ஆக சிவமும் சக்தியும், சிவமும் சக்தியும், சிவமும் சக்தியுமாக காண்கின்ற நிலை இந்த திருப்பதிகம் முழுவதிலேயும் அவருக்கு காட்டிய நிலை. ஆக இல்லறம் என்பது இந்த செயற்பாட்டு நிலையிலே வருகின்ற பொழுது அம்மையும் அப்பனுமாகிய நிலையே தவிர ஆணும் பெண்ணுமாகிய நிலை இல்லை என்பதை காட்டுகின்ற தன்மைதான் இந்த இரண்டாகிய தன்மை. இந்த இரண்டு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டோடு அது நின்று விடுகின்றதா என்பதாக சொன்னால், அந்த இரண்டையும் கடந்து நிற்கின்ற ஒரு மூர்த்தம் உண்டு என்பதை காட்டியதுதான் மூன்றாவது நிலை. துறவு என்பது இல்லறம் என்பது இல்லறத்தை கடந்த நிலை ஒன்று உண்டு என்கின்ற அந்த நிலையை காட்டுவதுதான் இந்த கைலாய காட்சியினுடைய படிமுறை. நாவுக்கரச பெருமான் நின்ற துறவு என்கின்ற நிலை அறம் என்பதை அறிந்த ஒரு நிலையிலே அத்துணை நிலையிலேயும் கடந்து வந்த நாவுக்கரச பெருமான் இந்த அறம் என்பதை செயற்பாட்டு நிலையிலே வருகின்ற பொழுது அம்மையும் அப்பனுமாக இருந்த அந்த அனுபவத்தை கண்டதுதான் கண்டேன் அவர் திருப்பாதம். சிவமும் சக்தியும் சிவமும் சக்தியுமாக இருந்த இல்லற நிலையை இல்லற அனுபவத்தை இல்லறத்தினுடைய பயனை அவருக்கு அங்கே அருளி செய்த நிலைதான் இந்த கண்டேன் அவர் திருப்பாதம் என்கின்ற நிலையே தவிர கண்டேன் அவர் திருப்பாதம் என்று சொல்லுகின்ற போது அந்த திருப்பாத தரிசனம் என்று சொல்லி அந்த நிலையிலே அதை எடுத்துக்கொள்ளாமல் அதை சிவத்தினுடைய பேரு இல்லறத்தினுடைய அனுபவத்தை அங்கே அருளி செய்திருக்கிறார். துறவு நிலையிலே இருந்த ஒருவருக்கு இங்கே இல்லற நிலையினுடைய அம்மையும் அப்பனுமாக்கிய அந்த தன்மையை அங்கே வெளிப்படுத்தி காட்டி அம்மையும் அப்பனையும் கடந்த ஒரு மூர்த்தம் உண்டு என்பதை கண்டறியாதன கண்டேன் என்பதாக மூன்றாவது நிலையிலே நிறுத்துகிறார். அவன் என்கின்ற நிலை, அவள் என்கின்ற நிலை, இந்த அவன் அவள், அவன் அவள், அவன் அவள் என்பதாக உலகத்திலே இருக்கின்ற பொருள்கள் அத்துணையையும் எதை எடுத்துக்கொண்டாலும் அது நேர்மின்னணுவாக இருக்கும், அடுத்தது எதிர்மின்னணு. எதை இந்த உலகத்திலே எதை எடுத்து பகுத்து 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 எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் சிவமும் சக்தியும், சிவமும் சக்தியும், சிவமும் சக்தியும், ஆணும் பெண்ணும், அவனும் அவளும், அவன் அவள் என்கின்ற இந்த நிலையிலே அமைத்து கடைசியிலே இது இரண்டையும் கடந்த நிலை அது என்பதாக போய் முடியும். அவன் அவள் அது எனும் அவையினம். அதனால்தான் அவனையும் அவளையும் அம்மையும் அப்பனையும் கடந்த ஒரு நிலை பேரறியாத பெருஞ்சுடர். அந்த பேரறியாத பெருஞ்சுடரை கண்டறியாதன கண்டேன். மிக மிக ஆழமான ஒரு இடம் இது. படிநிலையிலே இருந்து இதை பார்க்கின்ற பொழுது துறவு என்பது துறவு நிலையிலே அறம் என்கின்ற அறத்தின் செயலை கண்ட நிலை மட்டுமே தவிர செயற்பாட்டு நிலைக்கு வருகின்ற போது அது இல்லறம் அம்மையும் அப்பனுமாக இருந்து அம்மையும் அப்பனையும் கடந்த ஒரு மூர்த்தமாக இருக்கின்ற கைலாய காட்சியை கண்டறியாதன கண்டேன் என்பதாக சொல்லி மூன்றாவது நிலையிலே அந்த காட்சியினுடைய அனுபவத்தை மிக அற்புதமாக அருளி செய்கின்றார். அதனால்தான் கண்டேன் அவன் திருப்பாதம், கண்டேன் அவள் திருப்பாதம் சொன்னாரா? இல்லை, கண்டேன் அவர் திருப்பாதம். இந்த அவர் என்று சொல்லக்கூடியது அவன் அவள் என்று சொன்ன இரண்டையும் கடந்த ஒன்று என்பதை காட்டுவதற்காகத்தான் கண்டேன் அவர் திருப்பாதம் என்பதாக அமைத்து அதையும் கடந்த ஒரு நிலைதான் அவை என்று சொல்லக்கூடிய அக்ரிணை பொருள். ஆகவேதான் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். ஏன் அக்ரிணை பொருள்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை எடுத்துக்கொண்டார் என்பதாக சொன்னால் இவையெல்லாம் கடந்து வருகின்ற நிலையிலே அது அவை என்று சொல்லக்கூடிய நிலையிலே கடந்த நிலையை காட்டுகின்ற தன்மையினால்தான் அக்ரிணை பொருள்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் அங்கே எடுத்து வருகின்றார் நாவுக்கரச பெருமான். இதை அப்பை அப்பனும் அம்மையும் என்று சொல்லக்கூடிய இணைந்த கோலம் எதை பெருக்குகின்றது என்பதாக பார்த்தால் இந்த அம்மையும் அப்பனுமாக சேர்ந்து அந்த கோலத்தை தான் மிக அற்புதமாக முதலில் பார்க்கிறார். அதை சேக்கிழார் பெருமான் அமைக்கின்ற போது பொன்மலை கொடியுடன் அமர் வெள்ளியம் பொறுப்பில் தன்மையாம்படி சிவமும் சக்தியுமாம் சரிதை பன்மை யோனிகள் யாவையும் பயில்வன பணிந்தே என்பதாக தொடங்கி வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பன இடப்பாகும். ஆக அந்த காட்சியை தொடங்குகின்ற பொழுது அம்மையும் அப்பனும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த காட்சியானது தொடங்கி வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியோடு அம்மை அந்த அம்மை அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியாக அது அமைந்தது. நாவுக்கரச பெருமானுக்கு இது எதை பெருக்கியது என்பதாக சொன்னால் அவருடைய அன்பை, அந்த அன்பை எவ்வளவு தூரம் பெருக்கியது என்பதை அளவுபடாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்றோம். இதுக்கு ஏதாவது அன்புக்கு அந்த இடத்திலே ஒரு அளவு உண்டா என்பதாக சொன்னால் இந்த அம்மையும் அப்பனும் கண்ட அந்த காட்சி என்ன பெருக்கியது என்பதாக சொன்னால் அளவுபடாததோர் அன்பு என்பதாக சொல்லி அந்த அன்பு அருளை பெருக்குகின்ற தன்மையை மிக அற்புதமாக அந்த இடத்திலே அளவுபடாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற பொழுது கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன் என்பதாக அமைத்தார். ஆக இந்த கண்டறியாதன கண்டேன் என்பதைத்தான் அம்மையார் காரைக்கால் அம்மையார் அற்புத திரு என்பதாக சொல்லி அந்த திருவை காட்டுகிறார். ஆக கைலாய காட்சி என்று சொல்லக்கூடிய அந்த காட்சியானது எந்த அனுபவம் என்பதாக சொன்னால் அந்த அனுபவமானது அற்புத திரு என்று சொல்லக்கூடிய அனுபவம். இதைதான் அற்புத திரு அந்தாதி என்று முழுவதும் கைலையிலே கண்ட அந்த அற்புத திருவை ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு அந்த தன்மையையும் எடுத்து 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 ஓதியதுதான் அற்புத திரு அந்தாதி. ஆக அற்புத திரு என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமானுடைய அந்த தன்மை, அந்த சொரூப இலக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த சொரூப இலக்கணமாக விளங்கக்கூடிய அந்த பெருமானை, அந்த மூர்த்தத்தை பேரறியாத பெரும் சுடராக விளங்கக்கூடிய அந்த பெருமானை, அந்த கைலாய தரிசனமாக அம்மையும் அப்பனும் கடந்த மூர்த்தமாக விளங்கக்கூடிய அந்த மூர்த்தத்தை தரிசித்ததை அற்புத திரு என்பதாக அமைத்த அதை திருமூலத்தேவ நாயனார் மிக அற்புதமாக ஒன்றவன் தானே தன்னிலை என்பதாக சொரூபம் என்பதாக அமைக்கின்ற பொழுது ஒன்றவன் தானே இறைவன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது எத்தனை பேர் கேட்டீங்கன்னு சொன்னா பெருமான் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்து தான் உணர்ந்து எட்டு என்பதாக சொல்லி அந்த திருவடியை அற்புதமாக எட்டு என்பதாக அமைக்கின்றார். ஆக ஒன்று என்பதுதான் அவனுடைய தன்மை. எல்லாம் சி வ ய ந ம இப்படி அப்படி பலவா இருந்தது, அஞ்சா இருந்தது, அப்படியே ஒன்னு ஒன்னு ஒன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். சி வ ய நம போயிடுச்சு, டி வ எகரம் உள்ள அடங்கி, சி வாவும் உள்ள அடங்கி. சி என்பதுதான் ஒன்றவன் தானே, தன்னிலையிலே சொரூப இலக்கணமாக ஒரே ஒருவன் தான் இறைவன் என்பதாக அமைக்கின்ற பொழுது எல்லாம் ஒடுங்கி அந்த ஒடுங்கிய நிலையிலே எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி காட்டுகின்ற திருதான் அற்புத திரு. இந்த அற்புத திரு என்பதாக சொல்லுகின்ற பொழுது அம்மையையும் தன்னிடத்திலே ஒடுக்கிக் கொள்ளுகின்ற நிலையைத்தான் அற்புத திரு. இதுதான் கைலாய காட்சி, இந்த கைலாய காட்சியை தான் கண்டறியாதன கண்டேன் என்பதாக அமைத்த ஒரு அனுபவம் இந்த அனுபவம். இதை ஒரு அனுபவ நிலையிலே இருந்து அம்மையார் அமைத்துக் கொண்ட அந்த அற்புதம் தான் மிக அற்புதமாக அம்மையார் அவர்கள் பாடல் 92 இதுல இந்த சொரூப இலக்கணம், அந்த பேரறியாத பெருஞ்சுடர் என்று சொல்லக்கூடிய அந்த மூர்த்தத்தை அம்மையும் அப்பனும் கடந்த நிலையிலே அமைந்த மூர்த்தமாக விளங்கக்கூடிய அதை அற்புத திருவந்தாதி பாடல் 92 அதிலே மிக அற்புதமாக அம்மையார் அருளி செய்கின்றார்.
என்னை உடையானும் என்னை உடையானும்
பெருமானுடைய மூர்த்தத்திலே ஏகபாதம் என்று சொல்லக்கூடியது சிறப்பான ஒன்று. ஏகபாதம் என்பதாக தெரியுங்களா? ஏகபாதம் என்பதாக அமைக்கின்ற பொழுது இந்த ஏகபாதம் எதை அமைப்பது என்பதாக சொன்னால் சி என்பதை பெருமானுடைய பரத்துவத்தை, சிவானந்த பேரு என்பதை, பேரொளியாக விளங்கக்கூடிய அருட்பெரும் சோதியாக விளங்கக்கூடிய பெருமான், சோதியாக விளங்கக்கூடிய பெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த சொரூப தன்மையை குறிப்பதுதான் ஏகபாதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகபாத மூர்த்தி. ஆக ஏகபாதமாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை தரிசித்த தன்மைதான் அற்புத திரு என்பதாக சொல்லி அம்மையார் அவர்கள் ஒவ்வொரு அந்த அற்புத திரு அந்தாதி பாடலிலேயும் அம்மையார் அமைத்திருக்கின்றார். என்னை உடையான் அம்மையார் போல பெருமானை இடத்திலே இவ்வளவு உரிமையாக பேசக்கூடியவர் என்பதாக சொன்னால் அம்மையார் என்னை உடையான் ஏகமாய் நின்றான். ஏகமாய் நிற்றல் என்பது மிக மிக ஆழமான ஒரு பொருளை. சாதாரணமாக ஏகம்னா ஒருத்தரா நின்றுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு போறது மிக மிக ஒரு அனுபவ நிலை பொருள் அல்ல. ஏகமாய் நிற்றானும் என்பதாக அம்மையார் அமைக்கின்ற பொழுது தன்னுடைய கைலாய காட்சி அத்துணையும் அதிலே அடக்கி காட்டியது அந்த நிலை. சாதாரண வாக்கு அல்ல அந்த வாக்கு, அம்மையாரினுடைய வாக்கு. அந்த ஒரு வாக்கு எவ்வளவு அனுபவத்தை வெளிப்படுத்துகின்றது என்பது அம்மையாரினுடைய அந்த திருக்கைலாயத்தினுடைய தரிசனமும் அந்த அற்புத திருவந்தாதியினுடைய சிறப்பையும் எண்ணி பார்க்கின்ற பொழுது மிக மிக வியப்பாக அமைந்திருக்கு. ஏகமாய் நின்றானும் என்பதாக அமைக்கின்ற பொழுது எல்லாம் ஒடுங்கி ஒருவன் என்கின்ற நிலை, ஓர் உருவாகிய நிலை, பெருமானுடைய அந்த நிலையை அனுபவ நிலையிலே கண்டதுதான் கைலாய காட்சி என்பதை மிக அற்புதமாக. அந்த கைலாய காட்சியை மட்டும் எடுத்த எடுப்பிலேயே ஏகமாய் நின்ற காட்சியை காட்டவில்லை. அம்மையும் அப்பனும் அம்மையும் அப்பனுமாக காட்டி வந்த காட்சி அந்த காட்சி இப்படிதான் வரும். ஆக பெருமானை அடைகின்ற நிலை என்பதாக அமைக்கின்ற பொழுது இல்லறத்தின் வழியாக அந்த அனுபவத்தின் வழியாக அம்மையும் அப்பனையும் வழிபட்டு அமைகின்ற பேரு கைலாய பேரு. சாதாரணமாக வருகின்ற பேரு அல்ல கைலாய பேரு. கைலாய தரிசனம் என்று சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட நிலை அல்ல. கைலாய தரிசனம் என்று சொல்லக்கூடியது அனுபவிக்கின்ற நிலை, பெருமானை ஏகமாய் அனுபவிக்கின்ற ஒரு நிலை. ஆக ஏகமாக நிற்கின்ற அந்த பேரறியாத பெருந்துடராக விளங்குகின்ற பெருமானை அனுபவித்த அனுபவம் தான் கைலாய தரிசனம் என்பதை என்னை உடையானும் ஏகமாய் நின்றானும் தன்னை அறியாத தன்மையனும் என்பதாக காட்டி அற்புதமாக அருளி செய்கின்ற பதிகம் அந்த பாடல். 41வது பாடல்ல ஒரு நயத்தை அம்மையார் அருளி செய்திருக்கிறார். அந்த நயத்தை பாடல் 41. முழுமையாக திருமந்திரம் படிச்சிருக்கணும், முழுமையாக அற்புத திருவந்தாதி படித்திருந்தால் மட்டும்தான் ஒரு அதற்குரிய ஒரு தகுதியே அடியனுக்கு உண்டு என்பதாக சொல்லி முழுமையாக திருமந்திரம் படித்தால் மட்டும்தான் இந்த கைலாய காட்சியினுடைய அனுபவத்தை அனுபவிக்க முடியும் என்பதை ஒரு சிறு திருமந்திர பாடல்களினாலே அடியன் அறிந்து கொண்டு. ஏன் என்பதாக சொன்னால் அம்மையினுடைய வாக்கு அப்பனுடைய வாக்கு திருமந்திரத்திலே இருக்கக்கூடிய வாக்கு என்பதாக அமைத்து பார்க்கின்ற பொழுது எத்துணை பொருத்தமாக அந்த வாக்குகள் அமைந்திருக்கின்றன என்பதாக அமைக்கின்ற பொழுது ஒரு சிறப்பான ஒரு நிலை. ஒருபால் உலகளந்த மாலவனாம் மற்ற ஒருபால் உமையவளாம் என்றால் அம்மையார் கேட்கிறாங்க. இறைவனுக்கு ஒரு பாதி உமை ஒரு பாதி திருமால், இந்த மூர்த்தம் அற்புதமான அந்த மூர்த்தம் அம்மையினுடைய ஒரு பாதி திருமா நல்லா பெரும்படிப்பட்ட போது திருமாலும் நீ எங்கே ஒளிந்து கொண்டு இருக்கின்றாய், நீ எங்கே இருக்கிறேன்னு கேக்குறாங்க. அந்த ஒரு நயம் தான் இது. ஒருபால் உலகளந்த மாலவனாம் மற்ற ஒருபால் உமையவளாம் என்றால் இருபாலும் நின்னுருவமாக நிறந்தெறிய மாட்டோம். நீ எங்க இருக்கிறேன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டுட்டு நின்னுருவோ மின்னுருவோ என்பதாக அமைத்து நீ என்ன இதுவரையிலும் சிவம் என்பதாக சொன்னா சிவபெருமான நான் ஆண் என்பதாகத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ பெண் வடிவம் உடையவனோ மின்னுருவோ மின்னுருவோ என்பதாக மின் என்பது பெண்ணை குறிக்கின்ற நிலை. ஆக உன்னுடைய உருவம் சக்தியினுடைய திருவுருவமும் என்பதாக அமைத்த அந்த சிறப்பினை உடையது இந்த திருப்பாடல். ஆக அம்மையும் அப்பனும் அம்மையும் அப்பனுமாக நிலங்கிய அந்த நிலையை மேலே சென்று ஏகபாதமாக இருக்கின்ற நிலையை கைலாய காட்சி என்பதாக அமைக்கின்ற பொழுது அந்த காட்சியை மிக அற்புத அனுபவ நிலையிலே இருந்து அம்மையார் பார்த்ததினுடைய சிறப்பு காலையே போன்றிலங்கும் என்பதாக அமைத்த அந்த திருப்பாடல். அதை அந்த கைலாய காட்சியினுடைய அங்கே சென்று வந்தவர்களுக்கு அந்த காட்சியினுடைய சிறப்பு இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும்.
காலையே போன்றிலங்கும்
சிறப்பை பாடல் என்பதிலே மிக அற்புதமாக அந்த திருவடி என்ன செய்தது என்பதாக
காட்டுகின்றார்.
அந்த கால் அரக்கனை முன்னின்று அடர்த்த கால், அரக்கனை முன்னின்று அடர்த்த கால் என்பதை ஒவ்வொரு அந்த பாடலிலேயும் அமைத்து மறித்து நோக்கின் இல்லை என்று கொஞ்சம் அப்படி வேகமா கால் அப்படி அந்த விரலை ஊன்றி இருந்தானா ஆள் அட்ரஸே தெரியாம போயிருப்பான்னு சொல்லி கைலாய பதிகத்திலே நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அந்த திருவடியினுடைய சிறப்பை
கனகமா
பாடல் இந்த பதிகம் முழுவதிலேயும் சொல்றார். பதிகம் முழுவதிலேயும் ராவணனுக்காக அந்த திருவடியினுடைய சிறப்பை அருளி செய்தது திருக்கைலாய திருப்பதிகமாக அமைந்திருப்பது அந்த திருவடியினுடைய சிறப்பு. அதை அற்புத திருவந்தாதியிலே அரக்கனையும் முன்னின்று அடர்த்த அந்த கால் என்பதாக மறித்து நோக்கின் இல்லையென்றே என்பதாக அமைந்தது. ஆக அந்த திருவடியினுடைய சிறப்பை எடுத்து வருகின்ற அந்த தன்மையிலே அம்மையும் அப்பனும் என்ற நிலையிலே இருந்து கைலை புகு நெறி இது என்பதாக காட்டியது அந்த ஏகபாதமாக விளங்கக்கூடிய பேரறியாத பெருஞ்சுடராக விளங்கக்கூடிய பெருமானுடைய தரிசனம் இது என்பதாக காட்டியதுதான் கைலை புகுநெறி இதுதான் என்பதாக நம்முடைய மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் மிக அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். கைலை மாமலை மேவிய கடலே என்பதாக அருளி செய்த நிலையும் ஒளிதரு கைலை உயர்கிழவோனே என்பதாக அருளி செய்த நிலையும் எண்ணி பார்க்கின்ற தருணம் இது.
29
திருந்தேவார் பொழில்
காட்டிய ஒரு தன்மை. இதை போல நெறியை காட்ட வல்லவர் யார்? மணிவாசக பெருமான் தான் நெறியை காட்டுகின்றார். அந்த நெறி அம்மையும் அப்பனும் என நின்ற நிலை, அந்த பொங்கு மடு என்பதாக சொல்லக்கூடிய அந்த மடுவினை திருவம்பாவையிலே அம்மையும் அப்பனும் அம்மையும் அப்பனுமாக அந்த மடுவை காணுகின்ற அந்த தன்மை. கைலாய காட்சியிலே அப்பர் பெருமான் அந்த அந்த தன்மையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு அற்புத நிலை. அம்மையும் அப்பனும் என நின்ற நிலையிலே இருந்து சிவ பர தத்துவ நிலையாக விளங்கக்கூடிய பேரறியாத பெரும் சுடராக விளங்கக்கூடிய பெருமானுடைய தரிசனம் அதை கடந்து நின்ற நிலை என்பதாக அமைத்து அம்மையும் அப்பனையும் கடந்த நிலையாக பேரறியாத விளங்கக்கூடிய பெருமானுடைய அந்த அனுபவம், அந்த அனுபவ தரிசனம் சிவானந்த பேரு என்பதுதான் அந்த ஏகபாதமாக விளங்கக்கூடிய நிலை. அந்த ஏகபாதமாக விளங்கக்கூடிய நிலையை அவர் கண்டார், அதைத்தான் கண்டறியாதன கண்டார் என்பதாக அமைத்தார். இதுதான் கைலை புகுநெறி என்பதாக மிக அற்புதமாக அமைத்துக் கொண்ட நிலை. இதுதான் அற்புத திரு. இதற்குரிய இசைக்கோட்டு என்பதாக போட்டுக்கொண்டே வர வேண்டும். அற்புத திரு என்பதாக சொல்லப்படுவதும் இதுதான், ஏக பாதம் என்பதாக சொல்லப்படுவதும் இதுதான், பேரறியாத பெருஞ்சுடர் என்பதாக சொல்லக்கூடியதும் இதுதான் என்பதாக அமைத்து இந்த தரிசனம், இந்த நெறி கைலை புகு நெறி என்பதாக அமைத்து காட்டிய ஒன்றினை இங்கே அனுபவமாக அமைத்ததுதான் கண்டறியாதன கண்டேன் என்கின்ற அனுபவ நிலையை மிக அற்புதமாக இந்த திருப்பதிகத்திலே அருளி செய்திருக்கின்றார் என்பதாக அமைத்து இந்த கைலாய நெறி என்பதாக சொல்லக்கூடிய இந்த நெறியை ஏதோ ஒரு சிறு அளவிற்கு தான் இதிலே அமைத்து கொண்டு நாம் அமைத்தோம். ஒரு சிற்றறிவுக்கு எட்டிய அளவிலே தான் இதை சிந்தித்தோம். இதனுடைய தன்மையை மிக அற்புதமாக சிவஞான மாபாடியம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவஞான மாபாடியம் எழுதிய சிவஞான தேசிகர் அருள் செய்கின்றார். உரை எழுதி கொண்டே வருகின்ற பொழுது அனுபவமுடைய தேசிகர் திருவாக்கால் உணர்க என்பதாக சொல்லி அந்த இடத்திலே சிவஞான மாபாடியம் எழுதுகின்ற பொழுது எழுதுகின்றார். ஆக அனுபவம் என்கின்ற நிலையிலே இருந்துதான் அத்துணையும் உணர வேண்டும் என்பதை மிக அற்புதமாக நால்வர் என்று சொல்லக்கூடிய அத்துணை அடியார்களுடைய அந்த திருமுறைகள் அனுபவத்தை அமைத்து நீங்கள் அதை உணருதல் வேண்டும் என்கின்ற அற்புத தன்மையை அங்கே காட்டுகின்றார் என்பதாக அமைத்து தனி திருத்தாண்டகத்தை தொடங்குகின்ற நாவுக்கரச பெருமான் இது எப்படி தொடங்குகின்றார் என்பதாக சொன்னால், அப்பன் நீ அம்மை நீ என்பதாக தொடங்குகின்றார். அம்மையும் அப்பனும் அம்மையும் அப்பனும் அம்மையும் அப்பனும் என்பதாகத்தான் அத்துணை பேரும் சொல்லி வருகின்றார்கள். திருக்கோயிலே கற்பகாம்பாள் உடனுரை கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் சோமேஸ்வரர் உடனுரை அம்மை சமேத முன்னாடி உடனுரை அப்படிங்கிற ஒரு தன்மைதான் ஞானசம்பந்தருடைய. ஆக அம்மை என்ற நிலை, அதன் பிறகு அப்பன், அம்மையும் அப்பனும் அம்மையும் அப்பனுமாகத்தான் எல்லோரும் பார்த்து வந்த நிலை. ஆனால் நாவுக்கரசு பெருமான் தான் அப்பன் என்பதை முதலாக நிறுத்தினார். அப்பன் நீ அப்புறம் அம்மை நீ, இது ஒரு சிறப்பான ஒரு நிலை, இது தனித்தன்மையான நிலை. ஆக அப்பன் என்கின்ற அந்த பெருமானை முதலாக நிறுத்தியது எதற்காக என்பதாக சொன்னால், எல்லாம் ஒடுங்கிய பிறகு நிற்பது ஒன்றே ஒன்றுதான், அது ஐந்தெழுத்திலே இருக்கக்கூடிய சி என்கின்ற மந்திரம். சி என்பது முதலாக வர வேண்டும் என்பதற்காகவே அப்பன் என்கின்ற வார்த்தையை முதலாக அமைத்து சி என்பதிலே அத்துணையும் அடக்கம் இதுதான் பேரறியாத பெருஞ்சுடர் என்பதை அமைத்து மீதி எல்லாம் அதற்கு பிறகு வா என்கின்ற திருவருளை இணைத்து அதன் பிறகு இந்த நம என்று சொல்லக்கூடிய அத்துணை உறவுகளையும் அத்துணையையும் அமைத்து யா என்கின்ற தன்னுடைய ஆன்மாவை கடைசியாக அமைக்கின்ற அந்த திருப்பாடலுக்கு என்பதாக அமைத்து சி என்பதிலே அத்துணையும் ஒடுக்கம் சி என்கின்ற அனுபவ பேறு என்பதாக அமைத்து அதைத்தான் கைலாய காட்சியாக அவர் அனுபவித்தார் என்பதாக நாம் இந்த தருணத்திலே இத்தோடு நிறைவு